இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக திராட்சை ரசத்தினாலே மதிமயங்கி போகிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். ஏசையா 29 9 14 வரை வாசிப்போம். ஏசையா 29 14 வரை.
கர்த்தர் உங்கள் மேல் தன நித்திரையின் ஆவியை வரம் பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
போதும், சோத்திரம். இங்கு நாம் பார்க்கிறோம், திராட்சை ரசம் குடித்தவங்க தள்ளாடுவாங்க, பேச்சிலையும் தடுமாறும். ஆனால் இங்கே நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், திராட்சை ரசம் குடிக்காமையே தள்ளாடுறான், திராட்சை ரசம் குடிக்காமையே தாறுமாறாக பேசுகிறான். எப்படி நடக்குது? திராட்சை ரசம் குடிக்காமையே போதை வந்துடும், திராட்சை ரசம் குடிக்காமையே தாறுமாறாக நடக்கிறது. அப்படின்னா இங்கே நம்ம கீழே இருக்கிற வசன பகுதியில் வாசிக்கும் போது இது வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, தலைவர்கள், வேதத்தினுடைய காரியங்களை அறிந்தவர்கள். அப்படின்னா வேதத்தில் எல்லா காரியம் எனக்கு தெரியும், நான் வந்து தீர்க்கதரிசி இப்படின்னு சொல்லி தேவனுடைய காரியங்களில் அதிகமாய் அறிந்தவர்கள் என்று தங்களை மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறவர்கள் திராட்சை ரசம் குடிக்காமையே தள்ளாடுறாங்க, பேச்சிலையும் தடுமாறுறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது இல்லை, ஆனால் மற்றவங்ககிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க மற்றவங்களுடைய காதுகளில் கேட்கிற காரியங்களை வைத்து மட்டும் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பேசுகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பேசும்போது பேச்சில் தடுமாறாமல் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லி இப்படி ஞானமாக பேசுகிறோன்னு சொன்னால், முதலாவது அவர்கள் வேதத்தை படிக்க வேண்டும், அப்புறம் படித்ததை அசைப்போடணும், சிந்திக்கணும். அப்போ தான் வந்து ஜனங்களுக்கு முன்பாக அல்லது தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தெளிவாக தடுமாறாமல் ஞானமாக பேச முடியும். ஆனால் இங்கே வந்து பேசும்போது தடுமாறுறது, ஆவிக்குரிய காரியங்களில் நிலை தடுமாறுவது, இப்படி காரியம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல் காரணம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது
இல்லை.
வாசிக்கணும்னா அது தடுமாறி பழகிக்கலாம், அது வந்து எல்லாம் எழுத்து கூட்டி பழகி திருப்பி 1 கிளாஸுக்கு போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி தானே சரியாகும், படிக்கிறதுக்கு நல்லா வந்துடும். ஆனால் படிக்காமையே இருக்கிறவங்கள சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. நான் தேவனுடைய வார்த்தையை யாருக்கும் சொல்கிறது இல்லை, நான் என்னையோடு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்டால் போதும். ஆனால் படித்தா வந்து நம்மளுக்கு தேவையான அநேக காரியங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இங்கே வந்து நம்ம படிக்காமல் இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, சிந்திக்கிறது நடக்கிறதில்ல. அப்போ சிந்திக்கிறது நடக்காமல் இருக்கிறதுனால நம்ம எந்த காரியத்தையும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல. ஆனால் வேதத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது தான் அங்கே வந்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே ஒரு மாதிரி எழுதியிருக்கு, நம்ம ஒன்று மாதிரி புரிஞ்சிருப்போம். அப்போ வந்து இங்கே வந்து தேவனுடைய வார்த்தைகளை தடுமாறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனைகளை நாம் என்ன பண்ணுறோம்னா காதல் வழியாக கேட்டு மனப்பாடம் பண்ணிடுறோம். இவங்க அப்படித்தான் பேசுனாங்க, இந்த போதகர் அப்படித்தான் பேசினாரு, இன்னைக்கு எல்லாரும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் வித்தியாசமாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்க. அப்போது தங்களுக்கு தெரிந்தவைகளை கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக பிடிவாதமாக அல்லது புத்தி மயக்கத்தினுடைய ஆவியினாலே அந்த கொள்கை தான் கரெக்டு. அப்போ இதுவரைக்கும் நான் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களிடத்து கேட்டது தான் சரி, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கு முன்பாக வாதாடுவது, நிலை தடுமாறுவதுன்னு சொன்னால் புத்தி மயக்கத்தினாலே தள்ளாடி பேசுவது. அப்போ இப்படி இருக்கும்போது இது வந்து குறிப்பாக வந்து தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் அல்லது தலைவர்கள் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திக்காதனால பேச்சில் தடுமாற்றம் வரும். ஏசையா 56:9-12 வாசிப்போம். ஏசையா 56:9-12
வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே, காட்டில் உள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள். அவருடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள் நித்திரை பிரிய, திருப்தி அடையாமல் இருக்கும் பெருமயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களின் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். வாருங்கள், ராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள்.
ஆ, போதும். இந்த கடைசியில் வாசித்தோம் பார்த்தீங்களா, வாருங்கள் திராட்சரசத்தை கொண்டு வருவேன், மதுவை குடிப்போம், நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். இது எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த வார்த்தையை?
கேள்விப்பட்டிருக்கேன்.
ஊழியக்காருடைய நிலைமையை முன்னால் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை இதுதான். அப்போ தேவனுடைய ரகசியங்கள் எப்படி நம்மளுக்கு புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு சில வார்த்தைகளை கொண்டு வேதத்தில் சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த காரியங்களுக்கு முன்னால் அல்லது பின்னால் நாம் தேடி பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஆள்கள் எந்த மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் இருக்காங்கங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கி கன்வென்ஷன் நடத்துகிறவங்க அல்லது மூணு நாள் வந்து விசேஷ கூட்டங்கள் நடத்துகிறவங்க எல்லாம் கடைசியில் கூட்டத்தினுடைய முடிவில் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, வாருங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வாங்க, நாம் இன்றைக்கி இருந்த மாதிரியே நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கு அடுத்த நாள் இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க. அப்போ இவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாசிக்கிறோம் வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களே அப்படின்னா புறஜாதிகளே, காட்டில் உள்ள சகல மிருகங்களே பட்சிக்க வாருங்கள். காட்டில் உள்ள சகல மிருகங்கள்னு கேட்டால் யார் யாராக இருக்கும் அப்படின்னா, பாவத்தில் இருக்கிற காட்டு மிருகங்கள், சாதாரண மனுஷர்களே நீங்கள் வந்து கேளுங்க, அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். காவல்காரன் யார் காவல்காரன்? ஊழியக்காரன். பின்னால் முதல்ல கடைசியாக சொன்னால் பார்த்திங்களா, அந்த வார்த்தையை சொல்கிற ஆளுடைய பேர் முன்னால் வந்துடுச்சு. அப்போது ஒன்றும் அறியாத குருடர் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய தரிசனத்தை அறியாதவர்கள், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சரியாக உச்சரிக்க தெரியாதவர்கள். ஆனால் சத்தம் வரும், இப்போ நாய் குலைச்சதுனீங்கள சத்தம் பயங்கரமாக வரும், ஆனால் அர்த்தம் தெரியுமா? தெரியாது, சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்கும். மற்ற நாய்களுக்கு தெரியும், நாய்க்கு நாய்க்கும் தெரியும், ஆனால் மனுஷனுக்கு தெரியுமா? கத்திட்டு இருக்குது, ஏதோ நம்ம சம்பவம் அங்கே நடக்குது, யாரோ வர்றான் போகிறான் அப்படிங்கிறத தெரியும் ஒழிய என்ன கத்துது, என்ன அதனுடைய அர்த்தம் என்ன பொருள் என்னன்னு தெரியாது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் நல்லா சத்தமா பாடுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அர்த்தம் தெரியாது. நாய்னா கக்குனது திங்கிறவன், நாய் கக்குனத. ஆமா ஆமா, அது வந்து சாதாரண ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமா, அது எல்லாம் ஊழியக்காரங்களை தான். பரவாயில்ல, கேட்கல, நல்லதுதான். நாய்கள் அப்படின்னு சொன்னாவே பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. அப்படின்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை புறஜாதிகளை இருக்கிறவங்களுக்கு போடக்கூடாது. புறஜாதிகளை நாய்களேன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல ஊழியக்காரன் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. நாளைக்கு வாங்க, இது ஒன்று நல்லா இருக்கும். மூணு நாள் வருஷம் வருஷம் மீட்டிங் வச்சுட்டு பிரியாணி பொட்டலம் பிரிச்சுக்கிட்டு சீட்டு போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு மைக் செட்டுக்கு நீ காசு கொடு, பிரியாணிக்கு நீ காசு கொடு, இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் இருக்காத. நல்ல ஊழியக்காரங்கிட்ட இந்த மாதிரி வேலைக்கே போக
மாட்டானே.
ஆமாம், அப்போ பகுத்தறிவு இல்லாத நாய்கள், அப்போ தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், என்னமோ கிட்டி இதெல்லாம் வெளிச்சப்பாடும்பாங்க. கேரளாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிட்டி இதெல்லாம் வெளிச்சப்பாடு. தமிழ்நாட்டில் தடி எடுத்தவன் தண்டக்காரன். என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் ஆண்டவருடைய வெளிப்பாடு தான். படுத்துக்கொள்ளுகிறவர்கள் நித்திரை பெரியார், நல்லா தூங்கி தூங்கி நல்லா ஜம்மன் இருப்பாங்க. அப்புறம் திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், சாப்பாட்டு போடுறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் பயணம் பண்ணி
போயிடுவான்.
ஆமா, பகுத்தறிவு இல்லாத மைப்பர்கள், அவர்களில் ஒவ்வொருவரும் தன் தன் வழியையும். அப்படின்னா என்னுடைய ஊழியம்தான் சரியான ஊழியா? என்ன அர்த்தம் இதுக்கு? சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியுதுன்னு
பாக்கலாம்.
சொன்னதான் சரி, எப்ப எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பாருங்க, அதைத்தான் பாப்பா எல்லாருமே. அதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான்
மனுஷன்.
எப்ப சான்ஸ் கிடைக்கும் பார்ப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்காத நம்ம ஊழிய தரிசனத்தை பத்தி சொல்லி ஒரு வசூல் வேட்டை
நடத்திடலான்னு
நோக்கி கொண்டு இருக்கிறான். அப்போ இவங்க தான் சொல்கிறது, வாங்க வாங்க நாளைக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறவர்கள் எப்படி தடுமாறி திரிகிறார்கள், தேவனுடைய காரியங்களில் எப்படிப்பட்ட தடுமாற்றம் நடக்கிறது. ஆனால் இவர்கள் வந்து வெளிப்படையாக செய்கிற காரியங்கள், இவர்கள் மறைமுகமாக செய்கிற காரியங்கள். அப்போ இப்படியாக திராட்சை ரசம் குடிக்காமையே குடித்தவனோட பயங்கரமாக தள்ளாடுறான். குடித்தவனாவது ஓரளவுக்கு நிதானத்தில் நல்லா பேசுவானாட்டுருக்குது. அந்த குடிகாரன் அவங்ககிட்ட பேசும்போது, என்னப்பா நானே நல்லா பேசுகிறேன், நீ என்ன இப்படி தப்பு தப்பாக பேசுகிறேன்னு அவன் நம்மளை கேள்வி
கேட்பான்.
ஆமாம், அதான் சரியா இருக்கும். ஆனால் இவன் எப்பவுமே வளரிட்டு இருப்பான். ஏன்னா திராட்சரசம் குடிக்காம எப்பவுமே போதையாக போச்சு அது. 24 மணி நேரம் போதை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷர்களுடைய உபதாசத்தை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டுருக்கிறதுனால, அதையவே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இது புத்தி மயக்கத்தினுடைய ஒரு போதைங்கிறது தெரியும். தீத்து 1:9-16 வரை வாசிப்போம். தீத்து 1:9-16 வரை.
ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவமாய் இருக்கும்படி, தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும்.
போதும். இங்க வந்து ஊழியக்காரன் ஆரோக்கியமான வசனத்தை பேசணும். அப்படின்னா அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை அலட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டு வார்த்தை பேசினாலும் அதில் கேட்குறவங்களுக்கு ஞானம் புரியணும், அது அர்த்தமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், அவன் உட்காந்து படிக்கணும். அப்புறம் எதிர்த்து பேசுறவர்களுக்கு கண்டனம் பண்ண வல்லவனாக இருக்கும்படி அவன் தான்
போதிக்கப்பட்டது கேட்ட உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாக.
அப்போ தர்க்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு வைங்களேன், அவனை வந்து எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னால், உண்மையான தேவனுடைய வசனங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த தர்க்கம் பண்ணுறவனை ஜெயிக்க முடியும். ஊழியக்காரங்க நிறைய பேர் வாதம் பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த வாக்குவாதங்கிறது ஒரு நோய். அந்த வாக்குவாத நோய் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான வசனத்தை எப்படி பேசணும்னு கேட்டிங்கன்னா, உண்மையான தேவனுடைய வசனம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த வாக்குவாத நோயை கட்டுப்படுத்த முடியும். இல்லாட்டினா சத்தம் பயங்கரமாக இருக்கும், அந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு இது தப்புன்னு சொல்லி தெரியும், நம்ம ஆரோக்கியமுள்ள வார்த்தைகள் இருந்தால் தான் அவனை வந்து மேற்கொள்ள முடியும். அப்போ ஆரோக்கியமான வார்த்தைகள் அல்லது உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தைகள் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால், நாம் வந்து எதிர்த்து பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண முடியாது. அப்போ அந்த சமயத்தில் அவனும் நாமளும் சமமாக தான் போயிடுவோம். அப்போ ஆரோக்கியமான வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அதை எதிர்த்து பேசுகிறவர்களை நம்ம கண்டிக்கும் போது அவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்பட்டு அமைதியாக இருப்பான். அப்போ வந்து நம்முடைய தனிப்பட்ட முறையில் நாம் படித்தது, சிந்திச்சது, ஜானிச்சது அந்த நேரத்தில் சரியாக வேலை செஞ்சாதான் அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்போ ஊழியக்காரன் வந்து இந்த மாதிரி எப்பவுமே உண்மையான வசனத்தை வந்து அறிந்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து வாசிப்போம். பத்து,
விசேஷமாய் புரிந்த சேதனம் உள்ளவர்கள்
என்ன தெரிஞ்சதோ அதை வச்சு இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உபதேசங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்ப நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சவனும் கூட பைபிள் படிக்காம இருந்தானா போதும், உடனே வீடு வீடா விசிட்டிங் வந்து இப்படி ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கேன், இங்கே வாங்க, இது நல்ல சபை, ஆவிக்குரிய சபை, அவங்கள மாதிரி நாங்கள் இல்லை, இவங்கள மாதிரி நாங்கள் இல்லை, மற்றவங்கள குத்தஞ்சொல்லி குத்தஞ்சொல்லி வருவான். வந்து சொல்லி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மனசை மயக்கி போடுவான். கடைசியில் அவன் குத்தஞ்சொல்லி நம்ம வந்து நீதிமான் ஆக முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து தான் நம்ம நீதிமான் ஆக முடியும். அப்போ அடுத்தவங்களை குத்தஞ்சொல்லி உருவாகுகிற சபைகள் நம்முடைய மனதை மயக்கி நம்மளையும் அவங்களுடைய போதைக்கு அடிமையாக்குவார்கள். அதுக்கடுத்து வாசிப்போம். ஒரு ஆள் அகப்பட்டான போதான் நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணோம், ஆனால் நம்ம குடும்பமா இந்த உபதேசம் தான் கீழ்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு முழு குடும்பமும் தேவனுடைய வார்த்தையில ஒரு குறிப்பிட்ட உபதேசத்துக்கு அடிமையாக்குறது. அப்போ அந்த அடிமைத்தனத்துலேருந்து நாம் பிரித்து எடுத்துகிட்டு வரணும்னு வைங்களேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சிபிஎம் காரங்களை அல்லது ஒரு ஏஜி உபதேசம் இருக்கிறவங்கள அல்லது ஒரு ஏசிய உபதேசம் இருக்கிற ஜனங்களை நாம் உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் அல்லது ஆரோக்கியமான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி வேத வசனத்தில் வந்து சபையினுடைய பிரிவுகள் சொல்லப்படலை, தேவன் வந்து ஒருவராக இருக்கிறார், அவரை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய சபையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நாங்கள் பச்சை கலரு, நாங்கள் சிகப்பு கலரு, வெள்ளை கலரு, எங்களுடைய அடையாளம் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட கொள்கையில வைத்து அல்லது ஜாதியினுடைய அடிப்படையில் அல்லது மதத்தினுடைய அடிப்படையில் இப்படியாக அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்களுடைய அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒருபோதும் வராமல் இப்படியாக அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஆ, படிக்கல
அவங்களுக்குள்ளேயே
வந்து போட்டி நடக்குது, அவங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தனும் மாத்தி மாத்தி தீட்டு இருக்கிறான். இவரு கள்ள உபதேசம் பண்றாரு, இவர் இப்படி பண்றாரு, இவர் மாயமாளம் பண்றாரு, என்னுடைய ஆத்மாவை அங்க திருடிட்டு போயிட்டான். இப்படி வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆளுகளுக்குள்ளேயே வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் தீர்த்த தரிசனம் சொல்லிக்குவாங்க. அப்படியாக அவனுக்குள்ளேயே வந்து அவன் இந்த காரியங்கள் வந்து பிரபலமாய் வெளியாகி இருக்கிறது. அதுக்கடுத்து வாசிப்போம்.
இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிப்படாமல் விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்.
இப்ப கடிந்து கொள்றது தான் பிரச்சனை. கடிந்து கொண்டா தீர்ந்த உடனே சாப்ப ஆத்மாவெல்லாம் ஓடி போயிடும். அப்போ கடிந்து கொள்றதுக்கு முதல்ல என்ன பண்ணனா, கடிந்து கொள்ளாம முதல்ல பைபிளை வாசி அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். கூப்பிட்டாங்க, அவர் பைபிள் ஸ்கூல்ல இருக்காரு, அதனால நல்லா டீச் பண்ணுவார், நம்ம சபைக்கு வாரம் வாரம் கூப்பிடலான்னு. நான் முதல் நாள் போய் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். முதல் நாள் என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா, பைபிள் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்தேன். பாடம் எடுக்கும்போது எப்படி முதல்ல எப்படி பைபிள் ஸ்டடின்னு பாடம் எடுக்கலாம் சொல்லுங்க பாப்பா. முதல் நாளில் பைபிள் ஸ்டடியில் போய் என்ன கிளாஸ் எடுக்கலாம்? அப்படின்னா பைபிளை எத்தனை பேர் படிக்கிறாங்க, பைபிளை படிக்கிறத பற்றி உண்டான ஸ்டடி, எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க, அப்போ பைபிள் படித்தது ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் பைபிள் படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிள் படித்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், பரிசுத்தாவி பெற்றதுக்கு அப்புறம் பைபிள் படித்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், அப்புறம் சோதனைகளை மேற்கொண்டு ஜெயம் கொண்டு வரும்போது பைபிள் படித்தா கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இப்படி வந்து நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குதோ அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது அந்த நேரத்தில் அதுக்குண்டான அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியும். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பைபிள் படித்தாச்சுன்னா பைபிள் படித்த தூக்கம் வந்துடும். அப்போ பைபிள் படிக்கிறது எப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்தேன். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டேன். அதில் ரெண்டு மூணு பேர் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும், எல்லாரும் பைபிள் எடுத்து படிக்கணும், இந்த அதிகாரம் படிச்சுட்டு வரணும்னு சொன்னேன். நான் அதுக்கு அடுத்த வாரம் போனேன். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வேற ஒரு டீச்சரை போட்டுட்டோம், இந்த டீச்சர் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க, பத்தாம் வகுப்பு படிக்க போகிறவன் பத்தாம் வகுப்பு புஸ்தகத்தை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே பாதியர் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். பத்தாம் வகுப்பு புஸ்தகத்தை வீட்டில் வச்சுட்டு போயிட்டு நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனால் வாதியார் என்ன பாடம் நடத்துவார்? அப்போ இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயம் பைபிள் ஸ்டடினா மறைஞ்சிருக்கிற ஞானார்த்தமெல்லாம் அப்படியே சொல்லி கொடுக்கணும் மேலோட்டமாக. ஆனால் அவங்க மட்டும் பைபிள் படிக்கவே மாட்டாங்க. எப்போ எப்படி அவங்கள வந்து அவங்களாகவே பைபிளை படித்து எப்போ புரிஞ்சுக்கிறது? அப்போ நம்ம சொல்லி கொடுக்கறது வேறு, அவங்களாக பைபிள் படித்து அதில் இருக்கிற ஞானார்த்தங்களை புரிந்து கொள்வது வேறு. அப்போ இன்றைக்கி பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போய் பரிச்சை எழுதிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சொந்தமாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் படிக்கணும்னு சொன்னால் தெரியாது. அப்போ வந்து அவரவர்களாகவே படித்து சிந்தித்து அதில் கிடைக்கிற பதில் எழுதும்போது தான் அங்கே வந்து சூழ்நிலைமைகள் மாறும் பொழுது அதற்கேற்றபடி எப்படி வந்து ஞானமாக பதில் எழுதணுங்கிறது தெரியும். அப்போ இன்றைக்கு ஊழியக்காரங்களே பைபிளில் மறைஞ்சிருக்கிற எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்துட்டா அவன் பைபிள் படிக்க மாட்டான். அப்போ ஊழியக்காரங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பைபிள் படிக்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் பைபிள்லேருந்து ரகசியங்களை வச்சிருக்கிறார். அப்போ அந்த மனிதனுக்கு தேவனுடைய செய்தி என்னங்கிறது அதுவும் தெரியும். அப்போ இன்றைக்கு ஒரு மனுஷன் பைபிள் ஸ்டடி படிக்க வர்றவங்க பைபிளை படிக்க மாட்டாங்க, பைபிள் போதகர் வந்து பைபிளை நல்லா படிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் மனப்படமாக பிடிச்சிடலாம். அப்போ இப்படி இருந்தால் இந்த சமுதாயம் வந்து வேதத்தில் வளராது. அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார்.
எந்த வாசிக்கிறீங்க இப்போ? தீத்து 1 அதிகாரம்.
சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும்.
அப்போ சுத்தம் உள்ளவர்களை பார்த்தாச்சுன்னா சாதாரணமா எழுத்தின்படி சுத்தமா இருக்கிறவங்களை பார்த்தா அவங்க எல்லாத்துலயும் சுத்தமா இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். ஒரு இதுல அசுத்தமா இருக்கிறவங்களை பார்த்தா இவங்க எல்லாத்துலயும் அசுத்தமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இங்கே வந்து எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே காரியத்தை பரிசோதித்து பார்த்தா அங்கே ஒன்றுமே தெரியாது. அப்போ தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள், வேதத்தை படிக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. அப்போது இந்த காரியம் நடக்காதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரியிலே ஆண்டவரை மறுதளிப்பார்கள். அப்போ காது வழியாக மட்டும்தான் எப்போவுமே தேவனுடைய வார்த்தை போயிட்டே இருக்குது ஒழிய கண்ணில் வாசிக்கிறது இல்லை, இருதயத்தில் சிந்திக்கிறது இல்லை. அப்போ கண்ணில் வாசித்தாதான் தேவனுடைய வார்த்தை நேராக இருதயத்துக்கு போகும். அப்போ இருதயத்துக்கு போயாச்சுன்னா உடனே அங்கே சிந்திக்க உடனே சொல்லும். அப்போ சிந்திச்சு தியானித்தோம்னா நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு புறப்படும். அப்போ இப்படி இருக்கிறபடினால தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். காது வழியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லுவாங்க, என்ன தெரியும்னு சொல்லி கேட்டால் அங்கே சரியாக பதில் சொல்ல தெரியாது. அப்போ இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையில் தடுமாறுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்தி மயக்கத்தினுடைய ஆவியினால் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஒரு பெருமையினால் தேவனுடைய வார்த்தையில் தள்ளாடுறாங்க. ஆமோஸ் 6:6 ஆமோஸ் 6:6
பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்கிறார்கள். ஆனாலும்
யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள்.
போதும், இந்த வசனத்துக்கு யார் அர்த்தம் சொல்றது பாப்போம்.
பெரிய பாத்திரங்களில் மதுபானம்
கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னு நீங்க வந்து இதுக்கு அர்த்தம் சொல்லிடலாம். எல்லாமே ஞானார்த்தமாக கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். சாதாரணமாக உலக
பெரிய சபையில் போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த ரொம்ப நகைச்சுவையான அவங்க இவங்களோட மனசை மயக்கக்கூடிய வார்த்தைகள் இவங்க கேட்டு
இல்லை பெரிய பாத்திரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய சபை, கரெக்டு. அதுக்கு அடுத்தது மதுபானம், ஒவ்வொரு வார்த்தைக்கா வரணும், அப்போ தான் முழு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். மதுபானத்தை குடித்து அவங்களுடைய வியாக்கியானத்தை சொல்லி அதுக்கு அடுத்தது வாங்க. சிறந்த பரிமள தைலத்தை பூசிக்கொள்கிறாள், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம். இவங்க விசேஷ பட்டம் பதவிகளை தாங்களே தங்களை குறித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்புக்கு நேரிட்ட குறித்து கவலைப்படாமல் போனார்கள், என்ன அர்த்தம்? யோசேப் யாரு? எப்படி யோசேப்புக்கு கவலைப்படாமல் இருக்கான்னு என்ன அர்த்தம் அதில்? அதெல்லாம் முக்கியமான காரணம், கரெக்டாக ஒரே வார்த்தையில் ஒரு இதுக்கு பதில் இருக்குது. கரெக்டாக அது எல்லாமே டீட்டெயில்ஸ் இதுலேயே எழுதியிருக்கு, அதை கொஞ்சம் நாம் சிந்திச்சோம்னா கரெக்டாக என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டு, குழியில தள்ளி விட்டாங்க. போயிட்டான் இவனை குழியில தள்ளி விட்டு போட்டு அதுக்காக கவலைப்படாம இருக்காங்கன்னா, அப்ப இதுலயும் இதுக்கு பின்னால இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஆமா கரெக்ட், இல்ல யோசேப்பு குளிக்கல உந்துட்டான், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. யோசேப் யாரு? யோசேப் வந்து சொப்பனம் பாக்குறவன், கரெக்டுங்களா? சொப்பனக்காரன். சரி, சொப்பனக்காரன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணார்? அவனுக்கு நல்ல அங்கேயே கொடுத்தாரு. அப்புறம் எல்லாத்துலேயும் இவன் வந்து எப்படிப்பட்டாலு, ரொம்ப அழகானவன் இல்லைங்களா? இதெல்லாம் வச்சு என்ன அர்த்தம் சொல்லலாம்? இந்த மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் ஒட்ட வச்சு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்படி இல்லை, இங்கே வந்து இது காணப்படாமல் இருக்கானே, இவன் சிறந்த பரிமள தைலத்தை பூசிக்கிறான் அப்படின்னா சிறந்த பட்டம் பதவிகளை எடுத்து இல்லை எடுத்து பூசிக்கிறான், ஆனால் இங்கே வந்து யோசேப்பு குளிக்குள்ள கிடக்கிறான், அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்?
சபைக்கு வர்றவங்க
தேவனுடைய வசனம் குழியில தள்ளிட்டு ஆமாம், உண்மையான தேவனுடைய வசனத்தை தூக்கி குளியில் போட்டு அல்லது தேவனுடைய தரிசனங்களை கொண்டு போய் குளிக்கில் போட்டு இவன் உட்காந்துட்டு பெரிய பட்டம் தனக்கு மேலே போட்டுக்கிட்டு தானே தனக்கு பெரிய பதவிகளை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கு முன்னால் இருந்து நான் இப்படிப்பட்ட ஆளா அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டுருக்கேன். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த பட்டம் பதவியை வந்து எடுக்கிறதுக்கு முன்னால் உண்மையான தேவனுடைய வசனத்தை குளிக்கில் போட்டான். வரும் ஏன்னா உண்மையான வசனம் தெரியாதுன்னா இவர் என்னடா ஒன்றுமே இப்போ தெரியாதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கிராமத்துக்குள்ளே உட்காந்து அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். ஏன்னா உண்மையான வசனத்தை எல்லாத்துக்கும் சொல்லும்போது உண்மையான வசனங்கிறது பல வர்ணம் அங்கி தரிசனங்களை பார்க்குறவன், அப்போ யோசேப்பு ரொம்ப அழகுள்ளவன், அப்போ இதெல்லாமே வந்து தேவனுடைய வசனங்கள் அதெல்லாம். அப்போ இப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களை மறைச்சி வச்சுட்டு தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து எல்லாத்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணி சிறந்த பரிமள தைலம் அப்படின்னா நல்ல பெரிய பதவிகளை எடுத்து தாங்களே அதை போட்டுக்கிட்டு இன்றைக்கு உண்மையான தேவனுடைய வசனத்தை போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. ஏசையா 24:5-15 இங்க பாத்தீங்கன்னா சிலர் மாத்திரம் மீந்திருக்காங்க, ஒரு சில ஜனங்க மட்டும் தப்பி இருக்காங்க. என்னன்னா திராட்சரசம் துக்கம் கொண்டாடும் அப்படின்னா அன்னிய பாஷை பேசுறவனுங்க கொஞ்சம் துக்கமாக இருக்காங்க. திராட்சை செடி வதங்கும் அப்படின்னா ஊழியத்தினுடைய எல்லைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிட்டு வருது. மனக்கழிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுகிறார்கள். எப்போ நம்ம சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ பாரு பிரிஞ்சு எத்தனையோ பக்கம் போயிட்டாங்களே, இப்படிலாம் இருந்த இடம் அது, எப்படிலாம் அற்புத அடையாளமெல்லாம் நடந்த இடம். இன்றைக்கி இங்கே ஜனங்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் உண்மையை தெரிஞ்சு பல இடங்களுக்கு ஓடி போயிட்டாங்க. அப்போ மனக்கழிப்பாக இருந்தவர்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரமாக பாடிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கிறதுனால துக்கமாக இருக்காங்க. அதுக்கடுத்து வாசிப்போம். போதும் அப்படின்னா உற்சாகத்தை வர வைக்கிறதுக்கு மேலே தாளம் போட்டு என்ன போட்டு வாசித்தாலும் அங்கே ஒன்றுமே சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. காரணம் தேவனுடைய ஆவி அங்கே இருந்தால் தானே. இந்த சினிமாவில் இருக்கிற எல்லா இசைக்கலைஞர்களையும் கூட்டிகிட்டு வந்து பாட்டு பாடுறதுக்கு தாளத்தை போட்டு பாட்டு பாடுறவனா உண்மையான தேவனுடைய வசனத்தில் இருக்கிற ஆவியில் இருக்கிற பாட்டுகளை பாடாமல் இவனா போட்டு ஒரு ராகத்தை போட்டு பாடினான்னா எப்படி இருக்கும்? ஆமாம், மேலே தாளம் நிறையா இருந்தாவே அங்கே வெறுமையாக தான் இருக்கும். அப்படி வந்து இன்றைக்கு திராட்சரசம் குடிக்கிறவனுக்கு கசக்குது, அந்நிய பாஷை பேசி பேசுனா அவனுக்கு வரமாட்டேங்குது. எப்படி தான் வந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சபையில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆராதிக்கிறதுல ஜனங்களை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நினச்சி என்ன மாதிரி பண்ணாலும் அங்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் தேவ ஆவியானவர் இருந்தால் தானே அங்கே வரும். இப்போ நான் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறதுனால எனக்கு கிடைச்ச சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வசனத்தில் நாம் சொன்னோம்னா அது எப்படி கிடைக்கும்? அது ஒவ்வொருத்தருடைய பங்கு அதில் இருக்குது. அப்போ விசுவாசிகளை வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வைக்கிறதுக்கு அவங்க முதல்ல தேவனுடைய தேடணும், தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கணும், சிந்திக்கணும், சாட்சியாக இருக்கணும், அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுத்தாதான் அவங்க இந்த காரியங்களை பெற்று அவர்கள் தேவனுடைய காரியங்களில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை விட்டு போட்டு வெளியிலிருந்து அற்புதம் நடக்க போகுது, அடையாளம் நடக்க போகுது, ஆவியானவர் வந்து இறங்க போகிறார், நீ துள்ளு பாடு சந்தோஷமாயிரு அமைதியாக இருக்காத வாயை தர விரிவாய் தரான்னு சொன்னால் அங்கே திறக்கவே மாட்டேங்கிறான். இங்கே திராட்சை ரசம் குடிக்கிறவனுக்கு கசப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்கரல் உண்டு. என்ன அர்த்தம் அது? எப்படி வீதியில் கூக்கரல் வருது? முதல்ல அதுக்கு முன்னால் வாசிக்கிறான், வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கும். அடைப்பட்டு கிடக்கும். வெறுமையாய் போன நகரம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அங்கே வெறுமை தான். அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், அங்கே அங்கே போனாவே வந்து அப்படி ஒரு தேவனுடைய ஆலயத்தில் சமாதான சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு பதிலாக அங்கே போனாவே வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியினுடைய ஆவி, இந்த ஜாதியினுடைய வெறி. அப்போ அந்த மாதிரி காரியங்கள் தான் வந்து சபையில் வந்து தலைதூக்கிட்டு நிற்கிது. அப்போ தேவனை தேடி போகிறவங்களுக்கு சபைக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களே குத்தகைக்கு எடுத்துக்கிறது, இவங்க நான் இதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்வேன், நான் தான் பாடுவேன் நான் தான் ட்ரம் அடிப்பேன் அப்படிங்கிற போட்டியே வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த உண்மையாக தேவனை தேடி வர்றவங்க ரொம்ப வெக்கப்பட்டு வேறு சபைக்கு ஓடிடுறாங்க. திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குறல் உண்டு. என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். வீதியில் வந்து சொல்லிட்டு போகிறான், அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வந்தவங்க அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே உண்மையான வசனம் யார் சொல்லித்தர்றாங்க? எங்கே போனால் அங்கே போனாலும் இப்படித்தான், இங்கே போனாலும் இப்படித்தான், எங்கே போனாலும் இப்படித்தான். உண்மையான வசனத்தை வந்து ஊழியக்காரங்க இன்றைக்கி கருத்தாக சிந்திச்சு தியானித்து பேசுறதுக்கு ஒருத்தங்க, ஆனால் நம்மக்கிட்ட போனால் ஆண்டவருக்கு குடு குடுன்னு தான் கேட்குறாங்களோ ஒழிய, ஆனால் ஊழியக்காரன் வந்து தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய வார்த்தையை பசியாக உள்ள ஆத்துமாக்களுக்கு கொடுக்கறதில்ல. அப்போ இங்கே திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டுன்னு சொன்னால் வீதியில் போகிற ஜனங்க சொல்கிறாங்க சபைனா இன்னைக்கு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கரெக்டான குத்து மதிப்பாக சொல்லிடுறாங்க. கட்சினா இன்னைக்கு இப்படி தான் இருக்கும், ஹாஸ்பிட்டல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி சபைன்னு சொன்னால் அங்கே என்ன போனால் மூணு பாட்டு பாடுவாங்க, அப்புறம் காணிக்கை எடுப்பாங்க, அப்புறம் வியாதியத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் டொனேஷன் புக்கு கொடுத்துருவாங்க, கிறிஸ்மஸுக்கு ஒரு சந்தா, அப்புறம் பில்டிங் சந்தா, அப்புறம் ஈஸ்டருக்கு பிரியாணி போட்டது காசு, இதே லைனாக போட்டு இது வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திராட்சரசத்துக்காக அப்படின்னா உண்மையான தேவனுடைய ஆலோசனைக்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு. தேவனுடைய வார்த்தை எங்கே என்று எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 13 வசனம் வாசிப்போம். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஜனங்க மீதியாக இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பின்பறிப்புக்கு. பின்பறிப்புக்குன்னா பின்மாறி மலை காலத்துக்கு வேண்டி, பின்மாறி மலையினுடைய எழுப்புதலுக்கு வேண்டி கொஞ்சம் ஜனங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிந்திக்கிறவங்க, கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவங்க, கொஞ்சம் ஞானமாக நாமளும் கொஞ்சம் சிந்திச்சு தான் பார்ப்போமே, கொஞ்சம் வாசி தான் பார்ப்போமே அப்படின்னு தேவனுடைய வார்த்தையில் முயற்சி எடுக்கிறவர்கள் பின்மாறி மலையினுடைய ஆசீர்வாதத்திற்காக கொஞ்சம் மீதியாக இருப்பாங்க. மற்றவங்கள்லாம் எல்லாம் அவ்வளோதான் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீதியாக இருப்பார்கள். அவர்கள் என்ன
பண்ணுவாங்கன்னா
போதும். இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மீதியாக இருக்கிற ஜனங்கள் நல்ல சத்தமாக ஆண்டவரை துதிப்பாங்க. பெரிய திரளான ஜனங்களுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் அங்கே பாடலோட திராட்சரசம் குடித்தா திராட்சரசம் குடிக்கிறவனுக்கு கசக்கும். ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து பிரிஞ்சு கொஞ்சம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தேவனுடைய வார்த்தைகளை தேடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா மீதியாக இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய காரியத்திலே சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்குள்ள அந்த அவங்க பேசுகிற தேவனுடைய வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து காரியங்களை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். சமுத்திரம் சொல்லி கேட்டிங்கன்னா திரளான ஜனங்களுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுடைய சத்தம் தனியாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஆகையால் கத்தரை வெளுக்கும் திசையிலும், இது என்ன வெளுக்கும் திசை, கிழக்கு திசை. அதுக்கப்புறம் சரி, சமுத்திர தீவுனா என்ன அர்த்தம், ஜனங்கள்னா சமுத்திரம், தீவுனா ரெண்டு மூணு பேர் கூடி இருந்து ஜெபம் பண்ற ஐக்கியம். அப்போ பின்மாரி மலை வந்து எங்க தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா பின்மாரி மலை தீவுல இருந்து வரும். அந்த தீவுகள்லாம் எந்த திசையில இருக்குது, கிழக்கு திசையில இருக்குது. அப்படின்னா எழுப்புதல் இந்தியா தேசம்தான் வரப்போகுது. அது இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் கூடி இருந்து ஜெபம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் எழுப்புதல் உருவாக போகுது. அதனால நிறைய பேர் இருக்கிற சபைகள் இல்லை, உலகம் முழுவதும் பறந்திருக்கிற சபைகள் இல்லை. வசனம் சொல்லுது கிழக்கு திசையிலிருந்து, உலகத்தினுடைய கிழக்கினுடைய கடைசி பகுதி இந்தியா. அந்த இந்தியா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலையை செய்கிற ஊர் இது. அப்படின்னா இந்து விக்கிரகங்களை செஞ்சு வெளிநாடுகளுக்கு விற்கிற வேலை, அதுதான் ஆபிரகாமனுடைய சந்ததி. அப்போ உண்மையாகவே ஆபிரகாமனுடைய சந்ததி யாருன்னு கேட்டிங்கன்னா நாம தான். விக்கிரகங்களை செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு பூசாரியாக இருந்து அதை வந்து மற்றவங்களுக்கு விற்கிறது, அந்த மாதிரி திசையில் இருக்கிறவர்கள் தீவுகளிலே இருந்து. அப்படின்னா திரளான ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு குழுக்களாக இருந்து சிறிய ஐக்கியமாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வந்து தேவனுடைய காரியங்களை தடுமாற மாட்டாங்க. இந்த தடுமாறுற கூட்டம் எண்ணத்தினால தடுமாறுங்கிறத கண்டுபிடிச்சாச்சுன்னா எண்ணத்தினால தடுமாறுறான்னா பைபிள் வாசிக்காதனால தான் தடுமாறுறான், அப்போ சிந்திக்காதனால தடுமாறுறான். இப்போ இதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் வந்து தடுமாற்றம் இல்லாமல் நல்லா சிந்திச்சு தியானித்து மற்றவங்களையும் நாம் எடுத்து பேசுகிறத கண்டித்து பிரசங்கம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை நாம் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக பெற்று நாம் மற்றவர்களுக்கு அறிவித்து நாமளும் சாட்சியாக இருக்க முடியும். வேதத்தை வாசிக்காதவன் கிடையாது, அதை எடுத்து சொல்லுங்க பாப்பா என்ன வசனனு. அதான் அதான் இங்கே பிரச்சனை, அந்த பைபிள் வசனத்தை எடுத்தாச்சுன்னா போச்சு அவ்வளோதான், அங்கே வேறு மாதிரி இருக்கும் இவர் ஒரு மாதிரி வியாக்கியானம் பண்ணுவார். அதனால தான் ஒவ்வொரு டைம் எடுத்து பைபிளை வாசி வாசின்னு சொல்கிறது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டைம் பைபிள் படித்தாச்சு, ஆனாலும் ஒவ்வொரு காரியத்துக்கு எடுத்து திரும்பவும் திரும்பவும் வாசிக்கிறோம். எப்போவுமே தேவனுடைய வார்த்தைகள்லாம் ஒன்றாம் வகுப்பு தான், எவ்வளோதான் தெரிஞ்சாலும் தேவனுடைய வார்த்தையில் ஒன்றாம் வகுப்பு தான். அதனால் தினந்தோறும் எடுத்து வாசிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோன்னா அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அது எந்த வசனத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தை வச்சு நம்ம கேட்டோம் நீங்களே கரெக்டாக இருக்கும். அது கரெக்ட். அதான் அதை எடுத்து பைபிள் வசனம் எடுங்க, அது அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆமாம், ஏசாயா 28:7-9. அந்த டவுட் கேட்கறதுக்கு போன வருஷம் ஒரு
இவர்களும் ராஜரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியரும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்கதரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிற இடத்தில் இடறுகிறார்கள்.
நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா எழுத்தின்படியாகவே இது நடக்குது. நிறைய சபைகளில் எழுத்தின்படியாகவே நடக்குது. ஆனால் இந்த சாராயம் கலப்படம் அப்படின்னா எல்லாம் தேவனுடைய வார்த்தையும் உலக காரியங்களையும் சாட்சியையும் சொந்த கதை சோக கதை இப்படி நித்திய வார்த்தைகள் எல்லாத்தையும் போட்டு மசாலா பண்ணிடுறது. மசாலா பண்ணுனா என்ன யாருக்கு புரியும்? ஆமாம், இவர் பிரசங்கம் பண்ணாரா, சாட்சி சொன்னாரா, என்ன சொன்னார், எந்த உதாரணத்தை? ஜீர்ணம் ஆகாது. இங்கே இவர் வந்து இவர் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் நியாயம் தீர்க்கத்தில் இடறாங்க. அப்படின்னா ஒரு காரியத்தை கேட்கும்போது அங்கே பேச முடியாது, அங்கே இடறிடுவாங்க, பேச்சில் தடுமாறிடுவாங்க. அதுக்கப்புறம் வாசிப்போம். ரைட், இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. அது கரெக்ட். எங்க அது எங்க அப்படின்னா எங்க போஜன பீடம்னு சொன்னா இல்ல சொல்லுங்க பாப்பா, யார் சொல்றாங்க பாப்பா? சபை இல்ல, கரெக்டான அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. கரெக்ட், போச்சனம் கர்த்தருடைய பந்தி. ஆமாம், அங்கே வந்து வாந்தி எடுக்கிறாங்க, போஜன பீடம். அப்படின்னா கர்த்தர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதிச்சு எல்லாம் புசிங்கன்னு சொன்னார். இன்றைக்கி எல்லாரும் எடுத்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிட்டுனா அவன் சொந்த வியாக்கியானம் பண்ணி இதை நீ வாங்கி சாப்பிடு, இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்லி எல்லாம் வாந்தி எடுக்கிறான். இப்போ இந்த மாதிரி வசனம்லாம் கேட்டாங்கன்னு வைங்களா, யாருக்காவது ராபோஜன் எடுக்கிறதுக்கு மனசு வருமா? இதுதான் ராபோஜனம் சொன்னால் போஜன பீடம் அப்படின்னா கர்த்தருடைய பந்தி, கர்த்தர் மேசை. கேரளாவில் சொல்லியாச்சுன்னா கர்த்தர் மேசை. இல்லை இவர் இவர் சொன்னது தப்பு, டைனிங் டேபிள் தான் வந்தார், டைனிங் டேபிள் தான் வந்தது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னா ரா போஜனம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாந்தி எடுக்கிறான். அதுக்கு அடுத்தது, இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். யாருக்கு அப்போ இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ராபோஜனமும் அசுத்தமாக இருக்குது, வாந்தி எடுத்துட்டான். சுத்தமான இடம் எங்கேயுமே இல்லை, எங்கே போனாலும் சரி சபையில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்போ இங்கே சொல்கிறார் ஆண்டவர், அப்போ யாருக்கு தான் உண்மையான அறிவு கிடைக்கும்? நான் பார்த்தீங்கன்னா பைபிள் படித்து படித்து வரும்போது முதல் முதல் பைபிள் படித்து ஏசையா புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு போனேன், முதல் முதல் எனக்கு புரிஞ்ச வார்த்தை இந்த வசனம்தான். அப்போ தான் நான் தெரிஞ்சேன், ஓ பைபிளில் இதில் இவ்வளோ அர்த்தம் இருக்குதா. முதல் முதல் எனக்கு புரிஞ்ச வார்த்தை என்னென்னா இப்போ வாசிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை. அப்போ அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? அப்போ அறிவை யாருக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார்? இல்லை இல்லை இல்லை, ஆனால் இது வந்து ஞான அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. அப்போ யாருக்கு அறிவு கிடைக்குன்னு சொன்னால் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசம் உணர்த்துவார்? ரைட், பால் மறந்தவன் சொன்னால் முதலாவது பாலை குடிச்சிருக்கணும். பால் குடிக்காமல் எப்படி மறக்க முடியும், மறக்க முடியுமா? டேஸ்டே தெரியாது, கரெக்ட். அப்போ பால் மறந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? கரெக்ட். அப்போது கிறிஸ்தவ மதத்தினுடைய அடிப்படை உபதேசம் என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். பால் மறந்தவன் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தினுடைய உபதேசம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போது தெரிஞ்சுட்டு அது வந்து கேட்டு கேட்டு நம்மளுக்கு கசக்கிறதுனால என்னாச்சு, அதை நாம் விட்டுட்டு நாமளே கொஞ்சம் நல்ல பலமான ஆகாரம் அப்படின்னு நல்ல சுவையான ஆகாரம் சாப்பிட்றதுக்கு மனுஷன் வந்து தேடி தேடி ஓடுவான் பல சபைகளுக்கு. அப்போ தேடி தேடி ஓடும்போது வந்து சில இடங்களில் கிடைக்காது. அப்போ முதலாவது இந்த சபையில் கொடுக்குற பால் வந்து கசக்கணும், அவனுக்கு கசக்குனாதான் அவன் வந்து மறக்க முடியும். இனி பார்க்குன்னு சொன்னால் என்ன ஆகும், அங்கே உட்காந்துக்கலாம். இங்கே பண்ணுற பிரசங்கம் நல்லா இருக்குதுன்னா அங்கே போதகர் கொடுக்குற கலப்படங்கான ஞானப்பால் ரொம்ப நல்லா இருக்குது, நாம் இன்னும் குடிப்போம் குடிப்போன்னு சொல்லிட்டு. ஆமாம், மறுபடியும் பிறந்த நாள் வந்து நாளிலிருந்து 20 வருஷமோ 30 வருஷமோ தெரியாது, தினந்தோறும் வார வாரம் பால் குடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆவிக்குரிய காரியத்தில் கொஞ்சம் கூட நல்ல வசனத்தை சிந்திக்கணுங்கிற மனசே வராது. பால் குடிக்கிறதுனா அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு வந்தால் போதும். அப்போ பால் குடித்து கசக்குன்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் வந்து சபையை விட்டு நம்ம வெளியே வர முடியும். அப்போ அதே சுவையாக இருந்தால் அங்கேயே உட்காந்துக்குவான், சபையில் இருக்கிற உபதேசம் கசக்குச்சுன்னா அவன் வெளியே வந்துடுவான், பால் மறந்தவர்கள். அப்போ பால் குடிச்சிருந்தாலும் மறக்க முடியும், பால் வந்து சரியா குடிக்கலைன்னா முதல்ல அதை குடிச்சு பழகணும், சபையினுடைய உபதேசம் என்னங்கிறத முதல்ல தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியே வரணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே அப்படின்னா என்ன அர்த்தம், அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் குடுக்கிறதுக்கும் ஐயோ, இதெல்லாம் வந்து டபுள் அர்த்தத்தில் சிந்திக்கணும், அப்போ தான் வந்து உண்மையான தேவனுடைய காரியத்துக்கு போக முடியும். கர்ப்பவதிகள்னு சொன்னால் ஆத்மாக்களுக்காக கர்ப்பவேதனை படுகிறவனுக்கு ஐயோ, பால் கொடுக்குறவனுக்கு ஐயோனா ஆமாம், கள்ளப்பதாசம் கொடுக்குறவனுக்கு ஐயோ. அப்போ இங்கே என்னென்னா, முளை மறக்கப்பட்டவர்களுக்கும் அப்படின்னா திரும்பவும் சபைக்கு போய் அங்கே பால் குடிக்கிறதுக்கு ஓடாமல் இருக்கணும். இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் தான் ஆண்டவர் உபதேசத்தை தருவார், அறிவை தருவார். அதை விட்டு போட்டு இந்த உபதேசம் நல்லா இருக்குதுன்ட்டு வார வாரம் சபைக்கு ஓடி ஓடி போய் அங்கே பாலையே குடிச்சிட்டு இருந்தால் பால் குடித்தா என்ன ஆகும், குழந்தைகளுக்கு 2-3 வருஷம் பாலே குடிச்சிட்டு இருந்தீங்களே என்ன ஆகும், வயிறு மட்டும் பெருசாயிரு வளராது. ஆமாம், அதுக்கு அந்த கலங்கம் உள்ள ஞானப்பால் குடிக்கிறதுக்கு கலப்படம் இல்லாத ஞானப்பாலை தேடி அந்த சபைக்கு போகலாம்ல. ஏன் அந்த சபைக்கே போகணும், போகணும் கலப்படம் இல்லாத நாமளே ஒன்று தனியாக சபை ஆரம்பிக்கலாமே, இன்னும் அவங்களுக்கு தான் லைசன்ஸ் கொடுத்துருக்குதா, இல்லை அவங்களுக்கு தான் குத்தகை கொடுத்துருக்குதா. ஆமாம், முடியாது. அப்போ நம்மளும் வந்து பலமான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுக்கலாமே. ஆமாம், நம்ம சாப்பிடணும்ல முதல்ல. அப்போது திரும்பவும் திரும்பவும் சபைக்கே ஓடி அங்கே பால் குடிக்கிறதுக்கு ஓடாமல் நின்று அதை சிந்திக்கிறவங்களுக்கு தான் உண்மையான தேவனுடைய அறிவும் உபதேசமும் தேவன் கொடுக்குறார். அப்போ இதை தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஊழியத்தில் பங்கு கிடையாது. ஊழியம் செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா, உபதிரவ கால ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முதலாவது கிறிஸ்தவ மரப்படி இருக்கிற பால் குடிச்சிருக்கணும், அந்த குடித்த பால் அவனுக்கு கசந்துருக்கணும், கசந்ததுக்கு அப்புறம் திரும்ப சபையை விட்டு வெளியே வந்திருக்கணும், வெளியே வந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிச்சிருந்தால் தான் அவனுக்கு அறிவு ஞானம் கிடைக்கும். இதுதான் வந்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம். அப்போ கிறிஸ்தவனை இல்லாமல் ஒரு மனுஷன் உபத்திரவ கால ஊழியத்துக்கு வர முடியாது. அப்போ விஞ்ஞானி எல்லாம் வந்தாலும் உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஆட்கள்லாம் வந்து உபத்திரவ கால ஊழியத்தில் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் அவங்கெல்லாம் முன்னால் நிற்க முடியாது. முன்னால் நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பால் குடித்து அந்த பால் கசக்கி வெளியே வந்து பலமான ஆகாரத்தை தேடி சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஜனங்கூட நேரடியாக பேச முடியும். இந்த அனுபவம் இல்லாதவங்க ஊழியத்தில் கலந்துக்கலாம், ஆனால் பின்னவாசியில் இருந்து அவர்கள் என்ன உதவி செய்கிறாங்களோ அந்த உதவியை ஊழியத்துக்கு செய்யலாம். அதனால் தேவன் ஞானத்தை கொடுக்கறது அறிவை கொடுக்கறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து கலப்படமான ஞானப்பாலை குடித்து 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 யாருக்கு கசந்து இருக்குதோ அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு கொடுக்காரு. கசக்காமல் இருக்குது ஞானப்பால் நல்லா இருக்குதுன்னா குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீகா 2:10-11
2:10-11 எழுந்திருந்து போங்கள்,
இது நீங்கள் இழைப்பாரும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாக இருக்கும். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை குறைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நாம் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாக இருப்பான்.
பாருங்க, இங்க நல்லா இருக்குது, நல்லா போனா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது, நல்லா பேசுறாருன்னு சொல்லி எங்கேயாவது இருந்தானா ஆண்டவர் சொல்றாரு அங்க உட்காராதேங்கிறாரு. நல்ல டைம் பாஸுக்கு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம், காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடக்கும். சர்வீஸு, ஃபஸ்ட்டு சர்வீஸு, செகண்ட் சர்வீஸு, தானே கூத்தாடியை வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நல்லா பாட்டு மேலே தாள எல்லாம் நல்லா முழங்கும். ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக இருந்து அபத்தமானதை உரைக்கிறவன், அபத்தம்னு சொன்னால் பொய், மலையாள வார்த்தை அபத்தனா, அபத்தங்கிறது பொய். அப்படின்னா கள்ள தீர்க்கு தரிசனம் உரைச்சி நீ நல்லா இருப்ப, ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார், நம்மளுக்கு மகிழ்ச்சி தான், சந்தோஷந்தான், துக்கம் இல்லை, நீ வந்து கஷ்டத்தை காண மாட்டா இப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் அள்ளி அள்ளி வீசி நல்லா சந்தோஷத்தை கொடுக்குற சபைகள் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ முதல்ல அங்கே உட்காராத, எந்திரி முதல்ல அங்கிருந்து எந்திரிச்சு நீ வந்து தேவனுடைய வார்த்தையை தேடு. விசுவாச வார்த்தைகள் சொல்லிட்டு ஒரு புக்
வைக்கிறாங்களே. ஆமா, அது எப்படிங்க?
விசுவாச வார்த்தைகள் நல்லது தான். ஆனா அந்த பைபிள் எங்க இருக்குங்கிற வசனத்தை தேடி கண்டுபிடிக்கணுமே, அதான பிரச்சனையாக இருக்கு.
1000 வாக்குத்தத்தங்கள்
ரைட்டு, 10000 வாக்குத்தத்தமா இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பைபிள்ல எங்க இருக்குது அந்த வார்த்தைக்கு பாக்கியசாலி ஆயிருக்கணும்னு ஆண்டவர் என்ன பிரமாணம் சொல்றாருன்னு கண்டுபிடிச்சிருக்கணுமே. எல்லாம் புக்கும் பைபிள பார்த்தா அடிக்கிறது, அதுக்கு நாம பைபிளே இருக்குதா? அதான் இருக்கிறதுலே கம்மி வேலையில் ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல, ஏன் போய் விலை ஜாஸ்தியில போய் புக்கு வாங்கிட்டு விசுவாச வார்த்தையை தேடிட்டு இருப்பானா? ஆமா, நம்மளே பாடி தேடி நம்மளும் நிறைய பேருக்கு விசுவாச வார்த்தையில சொல்லலாம்ல. ஏசியா 5 அதிகாரம் 11-17 வரை. ஏசியா ஐயா, இது யாரு சொல்லுங்க பாப்பா? இது எழுத்தின்படியா இருக்கிறது, அப்படியே இருக்காங்க ஒரு குரூப். ஆனா இது ஆவிக்குரிய நிலைமையில, கரெக்ட், ஆர்னர் ப்ரேயர், காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜபம் பண்ணுவாங்க, அதிகாலை ஜபம். ஆமா, அப்ப 24 மணி நேரம் தொடர் ஜபம், தொடர் ஜபம், 24 மணி நேரம் தொடர் ஜபம், சங்கிலி தொடர் ஜபம். அதுக்கு அடுத்து வாசிங்க, அவர்கள் நல்லா மேலதால எல்லாம் நடக்குது, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க மாட்டான். பாருங்க, 24 மணி நேர ஜபம், சங்கிலி தொடர் ஜபம், இந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் மேலதான அடிக்கிறவன் சும்மாவா அடிப்பான்? ஆமா, நல்லா டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் உள்ள ஊத்திட்டு தான் அடிப்பான். ஆமா, அவன் அப்படி விருந்து கொண்டாடிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு என்ன, ஒரு ப்ரோக்ராம் வாசிச்சா இவ்வளவு கிடைக்கும், அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா யாரு யாருக்காக வாசிக்கிறது? யாராவது ஜனங்க வருவாங்க, இந்த பக்கம் 1000 பேர் வருவாங்க, கிறிஸ்தவங்க நிறைய பேர் வருவாங்க, ஒரு திருவிழா மாதிரி இருக்குது, அல்லது நம்ம கன்வென்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து 24 மணி நேர ஜபம், முழு ரூப ஜபம், இந்த மாதிரி ஜபங்களில் நல்ல மேலதாளத்தை வந்து வாசிப்பாங்களே ஒழிய அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இருக்காது, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது,
அவர்களின் கரமுள்ளவர்கள் பத்னியினால் தொய்ந்து போகிறார்கள்,
அறிவில்லாமையினால் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இல்லாதனால அவனுக்கு அடிமையா போறான். இங்க பைபிள் வாசிச்சா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்குதா? இங்க பைபிள் வாசிக்காதனால தான் அங்க பீச் மீட்டிங் போறது, இங்க ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்காதனால தான் டெல்லியில மீட்டிங் ஓடுறது. வருஷம் வருஷம் மீட்டிங் நிறைய நடக்குது. மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்கிற மாநிலம் வந்து சென்னை பட்டணம். தினந்தோறும் மாசத்துல 30 நாள்ல 15 நாளைக்கு மேல வந்து மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கில் போக்குவரத்து காசு கொடுத்துருவான், சாப்பாடும் கொடுத்துருவான். அப்போது இங்கே வந்து அங்கே போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே தேவனுடைய வார்த்தை வாசிக்காதனால அங்கே ஓடுறான் மனுஷன். அப்போது ஜனங்கள் அறிவில்லாமையினால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கிறனால அடுத்தவனுக்கு அடிமையாகிறான். அவர்களில் கனமுள்ளவர்கள் என்ன அர்த்தம்? கனமுள்ளவர்கள், முதல்ல கனமுள்ளவன் யாருன்னு கண்டுபிடிக்க, பெரிய லீடர் அங்கேயே அவரே உபாசத்தில் இருக்காரு. என்ன உபாசத்தில்? எழுத்தின்படி உபாசம் இல்லை. அவங்க பட்னி, பட்னி வேற உபாசம் வேற இல்லைங்களா? பட்னின்னு என்ன அர்த்தம்? கனமுள்ளவர்கள் பட்டினினாலும் தோய்ந்து போயிருக்க பட்னி. என்ன இப்போ ஞானார்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அவரே வந்து என்னடா இப்படிப்பட்ட கூட்டத்தை போட்டுட்டமே, மேலதாளத்தை வச்சு ஜனங்க வந்து சேர்த்தாங்களே, என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு அவனே பட்டினியா கிடக்குறான். தேவனுடைய வார்த்தை இல்லாம அவனே பட்டினியில
சாகுறான்.
அது அத எங்க இருந்தா தான் நான் சொல்றதுக்கு. இப்ப நான் தான்
பேசுறேன்,
நான் தான் பேசுறேன். நான் எப்படி சொல்றேன்? நான் நேற்று ராத்திரி உட்காந்து இருந்தேன், போன வாரம் முழுவதும் உட்காந்து காத்திருந்தேன், நான் போன வருஷம் முழுவதும் உட்காந்து காத்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. நான்
சொல்றேன்,
காத்திருக்கிறது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் காத்திருக்கிற மனுஷன் தான் பாய்க்கிறான். 10 நாள்ல பத்தாது. ஆமா, இங்க கனமுள்ளவன் அவனே பட்டினி, அவனுக்கே தேவனுடைய வார்த்தை இல்லாம அவன் பட்டினியா இருக்கிறான். அப்புறம் கரெக்ட், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? எப்படி நான் வரட்டு போயிருக்காங்க சொல்லுங்க, யாராவது கரெக்டா அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. திரளான கூட்டம் நிறைய இருக்குது, ஆனா நிறைய பேரு தாகத்தோட
இருக்கிறான்.
உண்மையான தேவனுடைய வார்த்தையை தேடி போய் அங்க பொய்ங்கிறத என்னமா நினைச்சா மனசுக்கு ஒண்ணுமே திருப்தியானது கிடைக்கலையே. சோக கதை சொல்லி அனுப்பி விட்டான். ஏன்னா அங்கேயே பட்னி, லீடரே பெரிய லீடரே பட்னி அங்க ஒன்றும் இல்லை. நான் இப்படி அப்போ இவன் நித்திய ஜீவ வார்த்தைகளை தேடி தாகம் தீர்க்கிறதுக்கு போகிறவன் அங்கே போய் நான் வரண்டு வர்றான். என்னடா மாம்பா போச்சு, நான் வந்து எவ்வளவோ பிரச்சனையிலையும் கஷ்டத்துல இருந்து போகிறேன், போனால் அங்கே வந்து அவனு கூத்த பெரிய கதையாக பாடிட்டு இருக்காங்களே ஒழிய நம்மளுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்கல. அதுக்கு அடுத்தது அது நிமித்தம் 14 படிக்காதவங்க அங்க போய் லீடர் பட்னியா இருக்கிறான், போறவன் வந்து நித்திய ஜீவ தண்ணி இல்லாம இருக்கிறான். பாடி 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 என்னாச்சுன்னு எல்லாம் டைட்டானிக் கப்பல் மாதிரி நேரம் உள்ள இறங்குறான். அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலப்படம், தேவனுடைய வார்த்தையில கலப்படம், வாசிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம்
சிறியவன்
தாழ்த்தப்படுவான்,
பெரியவனும் தாழ்ச்சி அடைவான், மேட்டிமையானவனின் கண்கள் தாழ்ந்து போகும்.
கரெக்ட். இது என்ன அர்த்தம்? அப்படின்னா சின்ன ஊழியக்காரன் அவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். அப்படின்னா பெரிய கொஞ்சம் பெரிய ஊழியக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் வந்து தாழ்ச்சி அடைவான், மேட்டிமையானவன் கண்கள் தாழ்ந்து போகும். அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியத்தை நான் செஞ்சேன் பாருங்கள், இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க, இந்த மீட்டிங் நடத்தினா அப்படி இப்படின்னெல்லாம் பெருமையாக சொல்கிறவங்களுடைய எல்லா காரியமும் அந்த ஜனங்களுடைய அந்த கொந்தளிப்புனால் ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போயிடும். 16 வசனம் வாசிப்போம்.
சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார்.
அப்போது இந்த திரளான ஜனங்கள் கூடுகிற இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டபடியினால் அங்கே வந்துட்டு போன ஜனங்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்கிட்ட தெரியுமோ அவங்ககிட்ட கேட்கணும்னு முதல்ல முயற்சி எடுப்பாங்க. அப்போ இதை பற்றி எங்கே எழுதியிருக்குது அப்படின்னு சொன்னால் பைபிளில் வாசிக்கணும்னு முயற்சி எடுப்பாங்க. அப்போ எல்லாரும் இப்படி திரள் திரளாக கூட்டம் கூடி தேவனை ஆராய்ச்சி மகிமைப்படுத்தி இப்படியே சந்தோஷமாக இருந்தால் அப்போ தேவனை தேடுறது யார், தேவனுடைய கருத்தின் கிரியிலே சிந்திக்கிறது யார்? அப்போ தேவன் அந்த ஜனங்கள் கூட இல்லை. அப்போ தேவன் வந்து நியாய தீர்ப்பினால் மகிமைப்பட்டிருக்காருன்னா அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை தேவன் அவர்களை கொடுக்கும் பொழுது தான் உண்மையான ஜனங்கள் தேவனை தேடி தேவனை பின்பற்றுவார்கள். 17 வசனம். சொல்லுங்க பாப்பா என்ன
அர்த்தம்?
இவ்வளவு பெரிய மீட்டிங் எல்லாம் நடக்குது, ஆனா ஆட்டுக்குட்டியே கண்ட இடமெல்லாம் அலையுது. ஏன்? ஆமா, எங்க போனா சரியா இருக்கும், அங்க அது இப்படி இங்க இப்படி. அப்படின்னா உண்மையான ஆத்மாக்கள் பல இடங்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க. கொடுத்தவர்களுடையதாக இருந்து பாலாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். என்ன அர்த்தம்? இல்லை, நல்லா பிரசித்தி பெற்ற நான் தான் பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொன்னவருடைய எல்லாருடைய ஊழியமும் பாழா போச்சு, ஒன்றுமில்லாமல் ஆனதுனால அந்த மாதிரி அந்த ஊழிய ஸ்தலங்களை அல்லது ஊழியங்களை யார் அனுபவிப்பான்னு கேட்டிங்கன்னா பரதேசிகள் அனுபவிப்பார்கள். எந்த பரதேசி? அந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் இறங்கியிருக்கான அந்த பரதேசியாக. பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நாள் உட்காந்து குடியிருக்கான் பார்த்தீங்களா இந்த பரதேசி. அப்போ இன்றைக்கி பரதேசியாக இருக்கணும்னா நம்மளுக்கு பூலோகத்தில் ஆமாம் எங்கேயும் எந்த ரெக்கார்டும் இருக்கக்கூடாது. ஆமாம், எங்கேயா ரெக்கார்டு இருந்தால் அழிச்சிடணும். இப்படியாக இன்றைக்கு கள்ள சாராயம் எழுத்தின்படி இல்லை ஞானார்த்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையை குழப்பி குழப்பி இப்படி கலந்து கலந்து போட்டு பெரிய கூட்டங்களை நடத்தி அதை பண்ணி இதை பண்ணி ஊழியத்தை செஞ்சு இப்படி பண்ணி இதை செஞ்சிடலாம்னு சொல்லி நினைக்கும் போது அங்கே ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள் மத்தியில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஏசையா 41:21-24 வரை வாசிப்போம். ஏசையா 41. அதுக்கு அடுத்தது
உங்கள் செயல் பெருமையாக பெருமையானது உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பானவன்.
போதும், தேவனுடைய வார்த்தையை முதல்ல பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு மூன்று காலங்கள் இருக்கிறது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ இந்த மூன்று காலத்தை தெளிவாக பேசணும். அப்புறம் எது முடிஞ்சு எது தொடங்குது, இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அந்த எதிர்கால வார்த்தை அது எப்போ வரும் அப்படிங்கிறத மூன்று காலத்தையும் குறித்து நல்லா தெளிவாக பேசணும். அப்போ தான் வந்து கேட்குறவங்களுக்கு அது நல்லா புரியும். ஆண்டவர் இறக்கமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார்னா எப்போவுமே தான் அன்பாக இருக்கிறார், ஆனால் காலம் இருக்கிறதாரு. அப்போ இந்த காலத்தை வசனம் சொல்லுது, நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவனுமாக இருக்கிறேன். அப்போ அங்கேயும் காலம் இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து நாம் புரிஞ்சு கொள்ளும் பொழுது காலத்தை வச்சு நாம் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலத்தை வச்சு புரிஞ்சு அதை மற்றவங்களுக்கு சொல்லும்போது தான் நாம் வந்து தேவர்கள் என்று எனப்படுவோம். அப்படின்னா தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வித்தியாசம் தெரியாதவங்கள எப்படி வந்து நம்ம பூமிக்குரிய நிலைமையில் அவங்க வந்து நிதானிக்க தெரியாதவங்க, பகுத்தறிவு இல்லாதவங்கன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளில் மூன்று காலத்தையும் நாம் தனியாக பிரித்து அதை நாம் தெளிவாக புரியணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் வந்து தேவர்களாக மாற முடியும். அப்படி தேவர்களாக மாறலைன்னா பிரித்து சொல்லாமல் இருந்தால் என்னவா மாறுவோன்னு கேட்டிங்கன்னா தேவர்களுக்கு பதிலாக என்னவா மாறலாம், பிசாசுக, பிசாசுகளே தான். அப்போ தேவனுடைய வார்த்தையில் மூன்று காலத்தை தெளிவாக பேசுகிறவர்கள் தேவர்கள். அந்த தேவனுடைய வார்த்தையில் காலத்தை பிரித்து சொல்லாமல் இது நல்லது தான் அது நல்லது தான் சொல்லிட்டு மதுபானம் மாதிரி புத்தியை மயக்கிறவர்கள் தேவர்கள் அல்ல, அவர்கள் பிசாசுக்கள். அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் நன்மையாவது செய்யுங்க, தீமையாவது செய்யுங்க. அப்படின்னா நல்லாவதும் செய்ய மாட்டான், கெட்டதும் செய்ய மாட்டான், ரெண்டுக்கு நடுவில் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் நல்லவனாகவும் இல்லாமல் கெட்டவனாகவும் இல்லாமல் மாறி மாறி நடக்கிறது. அப்போ யாருன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்போது தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் அவருடைய வழி வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அப்போ இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் தாறுமாறும் நடந்தால் ஆமாம் அது என்னங்கிறது தெரியும். அப்போ இந்த இதில் வந்து அவர்கள் தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்த முடியல. ஆமாம், ஒட்டகம். அப்போ கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா 24வது வசனம், இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் இந்த மூன்று காலங்களும் நன்மை அல்லது தீமை இல்லாமல் இருந்தால் அந்த வார்த்தை சூனியமானது. அப்படின்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமான வார்த்தைகள். அப்போ இன்றைக்கு கேட்குற வார்த்தைகள், நம்ம வாசிக்கிற வார்த்தைகளில் நம்ம மூன்று காலங்களை தெளிவாக புரியணும். அல்லது இதில் நன்மை என்ன இருக்குது அல்லது தீமை என்ன இருக்குங்கிறத நம்ம பகுத்தறியணும். அப்படி பகுத்தறியாமல் இருந்தால் அந்த வார்த்தை வந்து சூனியமான வார்த்தை. அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அருவறுப்பார்கள். சூனியம் வந்து அடுத்தவங்களுக்கு வைக்கிறதில்ல, நம்மளே தான் நம்மளுக்கு சூனியம் வச்சுக்கிறப்போம். அப்புறம் உங்கள் செயலும் வெறுமையாக இருக்கிறது, உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவறுப்பானவன். அப்படின்னா இந்த மாதிரி காரியங்களை தெரிந்து கொள்கிறவங்க எல்லாருமே அவங்களும் அருவறுப்பானவன் தான். அப்போ நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளில் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து எல்லா காரியத்தையும் புரியணும். அதை விட்டு போட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், சமாதானமாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கிற ஆசீர்வாத வார்த்தைகள்லாம் எடுத்து பாயாசமாக குடித்து சக்கரை வியாதி வந்து ஆமாம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நல்லது கெட்டது நம்மளுக்கு பகுத்தறிய முடியாமல் போயிடும். அப்படியாக இன்றைக்கு திராட்சரசம் குடிக்காமையே தள்ளாடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திக்காதனால, பகுத்தறிவு இல்லாதனால அர்ச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருந்து சொன்னதவே சொல்லிகிட்டு இருந்து கேட்குறவங்ககிட்ட இருந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை குடிகாரன் குடிச்சிட்டு பேசினாங்க கூட நல்லா பேசுவான், இது குடிக்காமையே வந்து ரொம்ப தாறுமாறாக பேசுவான். அதனால் நாம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாம் மற்றவங்களுக்கு முன்னால் பேசும்போது நல்ல ஞானமுள்ளவர்களாக செயலையும் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே தானாக சரியாகும். நல்ல நேரத்தில் வந்து நாம் தடுமாற மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தடுமாற்றம் இருக்குது, குடிகாரம் குடித்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தடுமாறுறோம் பேசுகிறான்னு சொன்னால் அங்கே என்ன குறை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தேவனுடைய வார்த்தை இல்லை. அதனால தான் நம்மளுக்குள்ள இப்படி தடுமாற்றம் வந்து பல காரியங்களை பிரேக் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்காமல் போனால் என்ன இருக்கும், அவ்வளோதான். பிரேக்கும் பெல்லும் இல்லாமல் வண்டி போச்சுன்னா எப்படி இருக்கும், நேரம் போய். அப்புறம் அசோகர் அட்டி வச்ச மரமெல்லாம் அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும் எதுக்கு அசோகர் மாத்திரை அட்டி வச்சார். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.